சர்வசிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை ஆராதிக்கிறமையா கனமுமக்கே துதியுமக்கே மாட்சிமை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு கனம் உண்டாவதாக, அவருக்கு மாட்சிமை உண்டாவதாக, உள்ளத்தில் இருந்து உள்ளாம் திரியத்தில் இருந்து கர்த்தருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை, அவருக்கே துதி, அவருக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா துதியும் எல்லா கனமும் சபையிலே கர்த்தராகிய ஆண்டவருக்கு உண்டாவதாக. எங்களுக்கல்ல கட்டாவே, எங்களுக்கல்ல, எல்லா மகிமையும் உம் நாமத்திற்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், மகிமையை கொண்டு வந்திருக்கிறோம் சபையிலே. உன்னதமான தேவனுக்கு அது உண்டாவதாக, உயர்ந்திருக்கிற தேவனுக்கு அது உண்டாவதாக. எங்களுக்கு வேணாண்டவர், எங்களுக்கு வேணாவா, எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருடைய வல்லமுடைய நாமத்திற்கு சபையிலே உண்டாவதாக. உங்களுடைய கரத்துக்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க 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 தேவ பிரசன்னம் நம்மளை நிறைக்க நிறைக்க நிறைக்க, கர்த்தருடைய சமூகம் நம்மளை நிறைக்க நிறைக்க நிறைக்க, அதிலே நமக்கு கிடைக்கிற சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் நாம் எங்கும் கிடைக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும், ஆமென். முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1106வது பக்கத்தில் இருக்கிறது, கடைசி புஸ்தகமாக இருக்கிறது. வாசியுங்கள், 1106வது பக்கம் மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். ஹல்லேலூயா.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
திருப்பி வாசியா இருக்க.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்கள், கர்த்தரே என் தெய்வம் என்று அறிக்கை செய்கிறவர்கள், கர்த்தரே என் தேவன் என்று ஆராதனை செய்கிறவர்கள், இருவர் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறதை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை சீர்தூக்கி பார்த்தால் நலமாயிருக்குமே என்ற ஒரு தலைப்பிலே நான் சில வசனங்களை தேவனுடைய சமூகத்தில் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. ஹல்லேலூயா. நாம் தேவ ஜனங்கள் என்பதை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. அவைகளை வைத்து இந்த நாளிலே நான் பாட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு ஆராதனை செய்கிற நீயும் நானும் கடைக்கிறவர்களை கர்த்தர் கவனித்து கேட்கிறாராம். ஹல்லேலூயா. கேட்பதிலே ஒரு விதம், அலட்சியம் பண்ணி கேட்பதிலே அது இன்னும் ஒரு விதம். ஆனால் கவனமாய் கேட்பது என்பது அது மிகவும் முக்கியமான ஒரு விதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே இருந்து பேசினாலும் தேவன் கவனிக்கிறவராயிருக்கிறார். அதுவும் கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்கள். இங்கே உலகத்தார் இருக்கிறவர்களும் உலகத்தார் பேசுகிறவர்களையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. ஆனால் தேவனை அறிந்தவர்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவர்கள், கர்த்தருடைய வேலைகளை செய்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்கள், நீயும் நானும் நின்று பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கவனமாய் கேட்பார் என்பதை அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் முக்கியமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் கருதுகிறேன். அதோடு சேர்த்து என்ன ஒன்று இருக்கிறது, அவர் எங்களுக்காய் ஒரு ஞாபக புஸ்தகம், எங்களுக்காய் ஒரு ஞாபக புஸ்தகம் ஒரு பக்கத்தில் வைத்திருக்கிறார். அவர் எழுதுவாரோ அல்ல ஒரு தூதனை வைத்திருப்பாரோ எனக்கு தெரியும். கற்பனையிலே, ஒரு கற்பனையிலே நான் பார்ப்பது என்னவெனில், ஆண்டவர் சொல்வார், இதை எழுது, இதை எழுது, இதை எழுது என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் தேவ தூதர்கள் அவர்கள் எழுதி கொண்டு இருப்பார்கள் என்பது என்னுடைய கற்பனையாகும். கடந்த நாட்களிலே ஜோய்ஸ் மேயர் என்ற ஆவிக்குரிய ஒரு தாயினுடைய செய்தியை கேட்டேன். அதிலே அவர் சொல்லுகிறார், நானும் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறேன். நானும் அன்றன்று அப்பொழுது தேவன் எனக்கு செய்த நன்மைகளையும் நான் நடந்து வந்த பாதைகளையும் மறக்காத படிக்கு நான் அவைகளை எழுதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அது கேட்கிற பொழுது சந்தோஷமாக இருந்தது. ஏனெனில் நாம் கதைக்கிறவைகள், நாம் பேசுகிறவைகள் அநேக தடவைகள்ல நமக்கு அதை கொண்டு வரும், அது எண்ணத்தை கொண்டு வரும் என்பதை அறியாமலும் புரியாமலும் நாம் பேசிவிடுகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகையினாலே நாம் எதை பேசினாலும் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை சபையாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமே. நாம் தூர போகவில்லை, கடந்த காலங்களில் நான் போகவில்லை, ஒரு கிழமை தூரத்தில் நாம் கவனிப்போம். இந்த கடந்த வாரம் முழுவதும் நாம் எதை பேசினோம், எதை நாம் சிந்தித்தோம், எதை நாம் கதைத்தோம் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறாராமே. அன்பானவர்களே, நாம் அதை கவனிக்கவில்லை, நாம் அதை கேட்கவில்லை, ஆனால் ஒருவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாராமே. எனக்கு ஆச்சரியம் என்னவெனில், ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர்கள் அப்படி கதைத்தார்கள், இவர்கள் எப்படி கதைத்தார்கள் என்று சொல்லி அதை குறித்து துக்கப்படுவார்கள், கோபம் அடைவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அதற்கு மேலாக கொண்டு என்ன இருக்கிறது எனில், கர்த்தர் ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறாராமே. ஆகையினாலே மாசக்கணக்கு நாம் போக வேண்டாம், இன்றிலிருந்து 7 நாட்கள் ஒரு கிழமை தூரத்திலே நாம் கதைத்தவைகளையும் நாம் பேசியவைகளையும் ஒருவரோடு ஒருவர் பேசியதையும் கர்த்தர் ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே அவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருப்போமாக. ஹல்லேலூயா. நாம் நன்மைகளை கதைத்தால் அதுவும் எழுதப்படும், நாம் தீமைகளை கதைத்தால் அதுவும் எழுதப்படும், நாம் இல்லாதவைகளை கதைத்தால் அதுவும் எழுதப்படும், இருக்கிறவைகளை கதைத்தால் அதுவும் எழுதப்படும் என்பதை அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் 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 அவசியமாமே. ஓயாத அங்கம், ஓயாத அவயம், சோர்ந்து போகாத அவயம் என்று சொன்னால் இந்த வாய் ஒன்றுதான். காது நோ கேள்விப்பட்டிருக்கேன், தலை நோ கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணோ கேள்விப்பட்டிருக்கேன், வாய் நோகுது என்று சொல்லி யாரும் சொல்றதை நான் கேள்விப்படுகிறதில்லை. வாய் நோகிறது, இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், வாய் நோகிறது, இன்னைக்கு நான் பேச மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகிறது இல்லை. ஆனால் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கதைக்கிறவைகளை நான் எழுதுவேன், நான் எழுதுவேன், நான் கதைக்கிறது, நீ கதைக்கிறது, நீ கதைக்கிறது, நான் பின்னுக்கு நான் பார்க்கலாம், பின்னுக்கு ஒரு சில காரியங்களை நான் பார்த்தேன், நான் கண்ணு செல்ல சீக்கிரமா. ஆகையினாலே நாம் ஒருவரோடு ஒருவர் கதைக்கிறது நன்மையோ தீமையோ, கர்த்தர் அதை எழுதி வைத்து வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் அவர்கள் கதைத்ததுக்கும், அவர் அவர்கள் பேசியதற்கும், அவர் அவர்கள் திட்டியதற்கும் அதற்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, துதிக்கிற இதே வாயினாலே நாம் பேசுகிறது என்னது என்பதை கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, நாம் துதிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம், இதே வாயினாலே நாம் எதை பேசுகிறோம், எதை சொல்லுகிறோம் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் துதிக்கிற வாயில இருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வராதிருப்பதாக. ஹலலுயா ஹலலுயா. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, இருவர் பேசுகிறதை, ரெண்டு பேர் இருந்து சேர்ந்து இருந்து பேசுகிறதை, நீங்க எங்க இருந்து பேசினாலும் எந்த விதத்துல நீங்க பேசினாலும் கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கவனிப்பதில்லை, நாம் அதை கேட்பதில்லை. நீங்க நல்லாய் பேசினால் கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் பேசக்கூடாத விஷயங்கள பேசி விமர்சித்து காரியங்களை செய்தால் கர்த்தர் அவைகளையும் நினைத்து அவைகளையும் எழுதி அவைகளையும் கவனிக்கிற ஐயா, யார் கேட்டாலும் கர்த்தர் கேட்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் பேசுகிறதை நீங்க கேளுங்க, ஆனா கர்த்தர் கேட்காதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன், ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த வசனத்தை வாசிப்போமா, மத்தேயு 12 அதிகாரம் 34 வசனத்திலிருந்து வாசிங்கள். மத்தேயு 12 வாசிங்க, 12:34 இருந்து வாசிங்க.
விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
ஓகே, தொடர்ந்து வாசிங்க.
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
மேல் பக்கத்தில் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது என்று சொல்லிவிட்டு பின்பக்கு அவர் இருதயத்தில் இருந்து வருகிற வார்த்தைகளின் நிமித்தம் ஒரு மனிதனை கணக்கு போட முடியும் என்பதை அவர் அங்கே விவரித்துக் கொண்டு போகிறார். ஹலலுயா ஹலலுயா. ஒரு ஆவிக்குரிய மனுஷனை எப்படி நாம் கணக்கு போட முடியும், எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? என்ன ஒரு இடத்துல கனிகள்னால் ஒரு மனிதனை அறிந்து கொள்ளாமல் சொல்லி நான் கடந்த நாட்களிலே பார்த்தேன். இன்றைக்கு இங்க பார்க்கிற பொழுது ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு விசுவாசி, தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், இவர்கள் தேவனுடைய பக்தி நிறைந்தவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை எப்படி கண்டுகொள்ளலாம்? வேதம் சொல்லுகிறது, இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதை பேசுவார்கள். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே அன்பானவர்களே, உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை தேவ சமூகத்தில் நாம் பார்த்து ஆராய்ந்து நடந்து செல்வது, கடந்து செல்வது நமக்கு நல்லது. நம்முடைய இருதயம் வேத வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறதா, தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறதா, தேவ நோக்கங்களினால் நிறைந்திருக்கிறதா, தேவ சித்தத்தினால் நிறைந்திருக்கிறதா, தேவ ராஜ்யத்தினால் நிறைந்திருக்கிறதா? எதனால் எங்கள் இருதயம் நிறைந்திருக்கிறது என்பதை எங்கள் பேச்சுக்கள் காட்டி கொடுத்து விடுமே. எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டு கெட்ட வார்த்தைகள் புறப்பட்டால் அவர்கள் நல்லவர்களாய் இருக்க முடியுமா? எல்லாரும் நாங்கள் பக்திமான்கள் என்று விட்டு தேவையில்லாததை பேசிக்கொண்டு இருந்தால் அதனால் நாம் பக்திமான்கள் ஆகிவிட முடியுமா? அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவு அது வெளியரங்கமாகும், அது வெளியே வரும். அப்படியானால் கடந்த கிழமை, இந்த ஒரு கிழமைக்கு வைப்போம் இல்லையா, தூர போக கூடாது இல்லையா, இந்த கிழமைகளை நாம் எதை பேசினோம், எதை சொன்னோம், எதை சிந்தித்தோம், எதை நோக்கணமாக வைத்துக் கொண்டோம், எதை குறித்து நாங்கள் பிரயாசப்பட்டோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் உன்னை விட இன்னும் ஒருவருக்கு தெரியும். ஒருவர் சொன்னார், தம்பி சிவருக்கும் காது இருக்கிறது தெரியுமாண்டார். பேசினவன் அதோடய பேச்சை நிறுத்திவிட்டு போய்விட்டான். ஒருவர் சொன்னார், பல நாட்களுக்கு முன்பதாக பல வருஷங்கள், சிவருக்கும் காது இருக்கிறது, ஆனால் சிவருக்கு இருக்கிறதோ இல்லையோ கர்த்தருடைய சபைகள் சபையிலே உலாவிக் கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய சபைகள் பூமியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறது. நீ வீட்டில இருந்து பேசு, வேலைத்தளத்தில் இருந்து பேசு, ரோட்ல பேசு, ரயில்ல பேசு, எங்கேயாவது பேசு, ஆனா கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அதுக்கு மேலாக இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த பேச்சுக்கள் நீ யார் என்பதை நிரூபிக்கும், நான் யார் என்பதை காட்டி கொடுத்து விட. இன்னைக்கு ஒருவர் வந்து வள 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 எங்களுக்கு முன்னால பேசுகிறீர்கள், நாங்கள் உங்களையும் கவனிப்போம், உங்கள் பேச்சையும் கவனிப்போம், நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதையும் கவனிப்போம், அது எங்களுடைய பொறுப்பு. ஆகையினாலே நாம் பேசுகிறதை எப்படி பேசுகிறோம்? நிறைவினால் பேசுகிறோம். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்புன்னு பேசுவார்கள். அவருடைய நிறைவெல்லாம் எப்படி இருக்கிறது? படிப்பிலே இருக்கிறது. ஒருவர் பணத்தை குறித்து பேசுவார்கள். அவருடைய நிறைவெல்லாம் எப்படி இருக்கிறது? பணத்தை குறித்தே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சபையிலே எண்ணி பார்க்கக்கூடியவர்கள் தான் தேவராட்சியத்தை குறித்து பேசுவார்கள், தேவனை குறித்து பேசுவார்கள், தேவ வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள், தேவ சித்தத்தை குறித்து பேசுவார்கள். மற்றவர்கள் ஏனோ தானோ ஏதோ சொல்லி பேசி தங்கள் வார்த்தைகளினாலே தங்கள் வாழ்க்கைகளை காட்டிக் கொடுக்கிறார்கள் என்பதற்கு வேதத்தின் வார்த்தைகள் ஆதாரமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 10:19 வாசிங்கள், சாரி 19:20 வாசி.
நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது.
முதல்ல நாங்கள் பார்த்தவன் சொற்களின் மிகுதிகள் வேண்டாத்தனவாக பேசுவதில், கணக்க பேசுவதில் கொஞ்சமாய் பேச வேண்டாம், பேசுவதற்கு தாமதமாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறது என்ன, கணக்கு பேசாதிருங்கள், எல்லாம் தெரிந்தவர்களை போல பேசாதிருங்கள். அது உங்களுக்கு நல்லதில்லை. உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், கணக்கு பேசாதீங்க, எல்லாம் தெரிந்தவர்கள் போல பேசிவிடக் கூடாது. அதை உன்னை ஆரண்டு சொல்லி காட்டி கொடுத்து விடும். அதற்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சது 20வது, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நாம் தேவனுக்குள்ளே நீதிமான்களாய் இருக்கிறோம், தேவனுக்குள்ளே பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. அது பரிசுத்தமானது, அது வெள்ளியாக இருக்கிறது, அது வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் அநேகம் பேசுனீங்கன்னு சொன்னா, அநேகர் கோபத்திலே பேசுகிற பொழுது அநேக வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். உங்கள் வாழ்க்கைகளிலே அனுபவங்கள் கூட இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். அநேக வார்த்தைகள் கோபத்தில் ஓன்னு சொல்லி சிந்தியாமல் யோசியாமல் பேசித்து வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அது பிற்பாடு பல கவலைக்குள்ளே நடத்தி செல்லும், பல துக்கத்துக்குள்ளே நடத்தி செல்லும், பல துன்பத்துக்குள்ளே நடத்தி செல்லும், பலரை கண்ணீருக்குள்ளே நடத்தி செல்லும். ஏன்? வேண்டாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், மேலான வார்த்தைகள் பேசி செய்து விடுகிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டிய வார்த்தைகள் சுத்த வெள்ளி. ஆகையினாலே நம் வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக சீர்தூக்கி பார்ப்பது நமக்கு நல்லது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்களை யார் என்பதை சீக்கிரத்தில் காட்டி கொடுத்து விடும். நான் ஒரு தெய்வ மனுஷனா? நான் ஒரு ஆவிக்குரியவனா? ஒரு கண்ணி நிறைந்தவளா? ஒரு விசுவாசம் நிறைந்தவளா? தேவ வார்த்தைகள் நிறைந்திருக்கிறதா என்பதை என் வார்த்தைகள் காட்டிக் கொடுக்கும். அதை ஆவிக்குரியவர்கள் தேவ பிள்ளைகள் கவனிப்பார்களோ இல்லையோ, ஒருவர் அவர் செவிகள் நாள் கவனித்து அவர்களை கவனித்து பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை மறந்து விடாதிருங்கள். அநேக தடவைகளில் தேவ பிள்ளைகள் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அன்பானவர்களே, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா டைம் இருக்கிறதுன்னு சொல்லி பேசக்கூடாது. அன்பானவர்களே, அநேகரை நான் அறிவேன், நேரம் இருக்கிறபடியினால் பேசுவார்கள். யாராவதோடு பேச வேண்டும், நேரம் இருக்க அப்படி செய்யாதீங்க, அது உங்களை பாவத்தில் வீழ்த்திவிடும். மிகுதியான வார்த்தைகளை கொண்டு போய் விட்டுவிடும். நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள், பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அது உங்களை தவறான வழியிலே நடத்தி சென்றுவிடும். ஏனெனில் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே இருதயத்தின் நிறைவு, இருதயத்தின் நிறைவு நம்மளை என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, நாம் யார் என்பதை காட்டி கொடுக்கிறது. திருப்பி வாருங்கள், மத்தேயு 12:34 திருப்பி வாசிங்கள்.
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து
காட்டுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய இருதயம் நன்மையினால் நிறைந்திருக்கிறது. அவன் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நன்மையானவைகளை பேசுகிறான். நாம் என்ன பேசுகிறோம்? நம்முடைய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபை வாழ்விலே, ஊழிய வாழ்விலே, நம்முடைய நாம என்ன பேசுகிறோம்? வேதம் சொல்லுகிறது அவனுடைய இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். எண்ணத்தை நிறைத்து வைத்திருக்கிறோம், எதை நிறைத்து வைத்திருக்கிறோம், எப்படி நிறைத்து வைத்திருக்கிறோம், அதுதான் எங்கள் வாயிலே வரும். எங்க நீங்க பேசினாலும் உங்களுக்கு எது நிறைந்திருக்கிறதோ அது உங்களுக்கு தெரியாமலே வெளியே வரும். பாத்திரம் நிறைந்தால் வழியும். அதே மாதிரி எது நமக்குள்ளே நிறைந்திருக்கிறதோ அது உனக்கு தெரியாமலே வழியும், வழங்குறது. ஆகையினாலே ஆகிற நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷம், நல்லவைகளை எடுத்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நாம் இவ்வளவு நாள் எதை பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? ஐயா, பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும், சிச்சுவேஷன்கள் ஆயிரம் இருக்கும், துன்பம் துயரங்கள் ஆயிரம் இருக்கும், வேதனை கண்ணீர்கள் ஆயிரம் இருக்கும். ஆனால் நான் யார் என்பதை அதன் மத்தியிலே தேவனுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டுமே. ஆகையினாலே நம்முடைய நல்ல பக்குஷமாகி இருதயத்தில் இருந்து நன்மைகளை எடுங்க, நல்லதை பேசுங்க. நீ பேசுகிறதிலே மற்றவன் கட்டப்பட வேண்டும், நீ பேசுகிறதிலே மற்றவன் எழும்பி நடக்க வேண்டும், நீ பேசுகிறதிலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதை தவிர வேறு ஒன்றும் உனக்கு வேலையே கிடையாது. இன்றைக்கு தேவ சமூகத்திலே அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்திலே பலிபீடத்திலே வைத்து கேளுங்கள், எதனால் என் இருதயம் நிறைந்திருக்கிறது, எது என் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது? உங்களுக்கு தெரியுமா, வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தையும் அவர் கேட்கிறார், முழு இருதயத்தையும். நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அதாவது ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு இருதயத்தை கீறி பல விதமான ரூம்கள் அதுக்குள்ளே செய்து விட்டார்கள். ஒரு ரூம், ஒரு இருதயத்திலே பல ரூம்கள் செய்திருந்தது. அதுல எல்லா ரூம்களையும் பார்த்தீங்கன்னு இருட்டாக இருக்கும், கடைசியிலே ஒரு ரூம் மாத்திரம் ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் பத்தி கொண்டு இருக்கும். அது மாத்திரம்தான் ஆண்டவருக்கு. முழு இருதயமும் ஏதோ நிறைந்திருக்கிறது. ஒன்று பணம், ஒன்று கல்வி, ஒன்று பட்டம், ஒன்று எரிச்சல், ஒன்று பொறாமை, ஒன்று வீம்பு, ஒன்று வேண்டாதனம். ஆனால் கடைசியிலே ஒரு ரூம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு. இது என் இருதயம் தேவனுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் நீ பேச முடியும். என் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? அன்பானவர்கள், உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு அநேக தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை கெடுக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள்ள எவைகள் நிறைக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு நல்லாய் தெரியும். ஆகையினாலே இருதயத்தின் நிறைவினால் அவர்கள் எதனால் நிறைக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதை நாளைக்கு பேசுவார்கள், அதை சொல்லுவார்கள், அதை கதைப்பார்கள். அப்படி இராதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? 35 திருப்பி வாசியா, 35 வாசி.
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்,
காட்டுகிறான்.
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பது என்னுடைய பேச்சில், என்னுடைய செயல்ல, என்னுடைய கதையிலே தான் இருக்கிறது. நான் நல்லாக உடுத்தபடினால் நல்லவனாய் மாற முடியாது. குப்பையாக அணிந்து கொண்டு வந்தபடினால் அவன் கெட்டவனாயும் இருக்க முடியாது. நம்முடைய பேச்சுக்கள் நம்மளை யார் என்பதை காட்டுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாயிலே சுத்த வார்த்தைகள் இருக்க வேண்டும், சுத்தமான வார்த்தைகள், கனமான வார்த்தைகள் இருக்க வேண்டும். எதை பேசினாலும் ரெண்டு தடவை சிந்தியுங்கள். கண்ட மாதிரி பேசி உங்களையும் கெடுத்து உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் கெடுத்து. தெரியுமா, வேதம் சொல்லுகிறது வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் ஒருத்தனையும் தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து எது வருகிறதோ அது உன்னை தீட்டுப்படுத்தும், மற்றவர்களையும் தீட்டுப்படுத்திவிடும், மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தும். அதனால நல்ல மனுஷன் நல்லதை பேசுகிறான், கெட்ட மனுஷன் தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து, இருதயமாகிய தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து கெட்டவைகளை பேசுகிறான். அதனாலே தொடர்ந்து வாசி, அடுத்த வசனத்தை வாசி.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நியாய தீர்ப்பு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் ஆரம்பத்தில் பேசியிருந்தேன், அநேகருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஆண்டவர் கிரீடம் கொண்டு வருவார், ஆண்டவர் என்னை அழைத்து செல்ல வருகிறார், என்னை கூட்டி செல்ல வருகிறார், என்னை தூக்கி செல்ல வருகிறார். எப்படித்தான் எல்லா இடத்திலையும் பிரசங்கித்து 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 அதே கனவாக இருக்கிற உங்களுக்கு நான் உண்டு சொல்லவா, நீங்கள் பேசின வார்த்தைகளை கர்த்தர் விசாரிப்பார். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வருவார். வேதத்தில் எங்களுக்கு வெளியரங்கமாகாத மறைபொருள் ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வருவார். அது உன் தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உன் சகோதரருடைய பிரச்சனையாக எவராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அவைகளை கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஆகையினாலே மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் வெளிப்படுத்தல நாங்கள் நீதிமொழிகளிலே நாங்கள் பார்த்தோம், அதிகமாக பேசினார். இங்கே வீணான வார்த்தைகள், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள். சும்மா இருந்தா ஒருவரை கூப்பிட்டு வச்சு அலட்டி கொண்டிருக்க கூடாது. வேதத்தை வாசியுங்கள், நல்லா ஜபம் பண்ணுங்கள், தேவ ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் எப்படி பயன்படலாம் என்று யோசியுங்கள். சும்மா அலட்டி தீர்க்கவே கூடாது, அலட்டி தீர்க்கவே கூடாது. அது நல்லதல்ல, அது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல, அது தேவ பிள்ளைகளும் அல்ல. வேதத்தின்படி இந்த வார்த்தையின்படி நாம் தேவ பிள்ளைகளே ஆனால் நம் உள்ளத்தில் இருந்து நலமானவைகள் நீரா எடுத்து ஓட வேண்டும். அதில் அநேகர் தாகம் தீர்க்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வழங்குறதா? அடுத்த வாசியா, ஏனெனில்
உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்.
என்று சொல்லி தீர்க்கப்படுகிறது உன் வார்த்தைகள்ல இருக்கிறதே. அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் வார்த்தைகளை தேவ சமூகத்தில் தூக்கி வைத்து சீர்தூக்கி பாருங்கள். நான் ஒரு கிழமையில நிற்கிறேன், ஒரு மாசத்திற்கு போகவில்லை. கடந்த ஒரு கிழமையிலே நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவதாக. நான் நீதிமானா அல்லாவிட்டால் குற்றவாளியா? நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மளை அனுதினமும் ஆராய வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படுபவர்கள் அதிகமாய் பேச மாட்டார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். பயம் என்பது ஏத்த நேரங்களுக்கு நாம் பயப்படுவதல்ல. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து விட்டோம், அதனாலே நாம் என்ன செய்கிறோம், பயபக்தியாக இருப்போம். பைபிள் ஸ்டடி நடக்கிறதா, நாங்கள் அந்த நேரத்திலே பயபக்தியா? இது அல்ல. நாம் எப்பொழுதும் பயபக்தியாக இருக்கிறபடியினால் நாம் பேசுகிற வார்த்தைகளை அவர் கேட்பார். உங்களுக்கு தெரியுமா, அநேகர் பேசி தங்கள் வாழ்க்கைகளை கெடுத்துக் கொண்டார்கள், அநேகர் பேசி தங்கள் நல்ல பெயர்களை கெடுத்துக் கொண்டார்கள், அநேகர் பேசி பிரச்சனைகளை உண்டு பண்ணிக் கொண்டார்கள். ஏனெனில் சும்மா இருக்க தெரிகிறதில்ல, கர்த்தரை நேசிக்க தெரிகிறதல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருக்க தெரிகிறதில்ல. அதனால பேசுவது அது உனக்கு தீய வழிகளை வகைத்துவிடும் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. உன் ஓட்டங்களை அது முறித்துவிடும் என்பதை அதை நாம் சிந்திப்பதல்ல. தேவ ராஜ்ய சிந்தையை அது கெடுத்துவிடும் என்பதை நாம் சிந்தித்து யோசிப்பதல்ல. உங்களுக்கு தெரியுமா, கதைக்க கதைக்க அதில் ஒரு டேஸ்ட் இருக்கிறது, ரம்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில கதைகள் கதைக்க கதைக்க ஒரு ஆள் விட்டால் இன்னும் ஒருவர் தொடங்குவார், ஒரு ஆள் விட்டால் மற்றவர் தொடங்குவார், ஒரு ஆள் விட்டால் இப்படியே ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், நீ அப்படி சொன்னியே, நீ இப்படி சொன்னியே, நீ விதைத்ததை நீ அறுக்கிறாய், வேற எதுக்கும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தாங்கள் பேசுகிறதை குறித்து கவனமாயிருப்பார்கள். நல்லா பேசு, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசு, நல்லா பேசு, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசி நல்லாய் பேசு, மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு பேசு, நல்லாய் பேசி நல்ல பொக்கிஷத்தில் இருந்து பேசு, அப்பொழுது நீ நீதிமானாயிருப்பாய். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58 அதிகாரம் 13 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம்.
பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்.
அன்பானவர்களே, கர்த்தருக்குள்ள இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு புத்திமதியை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆராதனை என்று சொன்னால் சனிக்கிழமை உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறதை அன்பாய் கேளுங்கள். இன்னைக்கு ஆராதனை என்று சொன்னால் சனிக்கிழமை உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க முடியும், மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த முடியும். பரிசுத்த ஆய்வு நாளில் சொந்த பேச்சு பேசாதீங்க, விளங்குறதா? கர்த்தருக்குள்ளே நான் சொல்றேன், இன்றைக்கு 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 நான் வந்து பேசின வார்த்தைகள் என்னலாம், வீட்டில் கூட நான் அம்மா இருக்க, அவர் ரெண்டு வார்த்தை, நான் ரெண்டு வார்த்தை தான், வேற ஒன்றும் பேசுறதே கிடையாது கூடுதலாக, விளங்குறதா? ஆராதனைக்கு வந்தாலும் பிரைஸ் லார்ட் அதையும் இது அவ்வளவுதான் இல்லையா? அப்படி பழகுங்க, அதை கற்றுக்கொள்ளுங்க. இது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கென்று சொல்லி பரிசுத்த பேச்சு, பரிசுத்த வார்த்தைகள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும், நல்ல பொக்கிஷத்தில் இருந்து. வேதம் சொல்லுகிறது, முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வா. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் வருவதற்கு முதல் நாள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள், அது உண்மை. இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால், நீ பரிசுத்த நாள்ல எப்படி இருக்க வேண்டும், ஓய்வு நாள் மகிழ்ச்சியினால், இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், அதை நினைவு கொள்ளுங்கள், அதை நினைவு கொள்ளுங்கள். அநேகர் இந்த மகிழ்ச்சியின் நாளை எலும்பின உடனே வீட்டிலேயே போட்டு உடைச்சு விடுவார்கள், அநேகர் போட்டு உடைச்சு விடுவார்கள். இவ்வளவு காலத்துக்கு பலரை நான் பார்த்திருக்கிறேன், விடிய காலையில் எழும்புவார்கள், ஒரே சட்டி போட்டு டபாரில் உடைத்து விடுவார்கள், அவ்வளவுதான். ஆராதனை முடிந்து அவர்கள் வீடு போகும் வரைக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஓடப்படுகிற வார்த்தைகளை சத்துரு அப்படியே புடுங்கிட்டு அப்படியே போயிருவான். பேண்டு வந்துட்டு பேண்டு போக வேண்டியதான். காரணம் என்ன? நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வினால் மகிழ்ச்சி நாளை அனுசரிக்க வேண்டிய விதத்தில் அனுசரிக்காமல் இருப்பது தெரியுமா உங்களுக்கு? எல்லா நாளிலையும் எப்படி போகுதோ எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் ரெண்டு வீதம் கவனமாக இருக்க வேண்டும். பொல்லாத பிசாசு தேவையில்லாததை கொண்டு வந்து போட்டு, பிள்ளைகளூடாய், கணவனூடாய், மனைவினூடாய், வேறு முக்கியமான நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கொள்ளையடித்து விடுவான். அதனால நான் ரெண்டு விதம் கவனமாக இருக்க வேண்டும், விளங்குறதா? கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், ஆராதனை. என்ன, ஞாயிறு திறந்து விட்டால் உங்க வீட்டில் இருக்கிற பாட்டு போட்டியை திறந்து விடுங்க, ஒருத்தன் பேசுறது ஒருத்தன் கேட்காம இருக்கு. நல்லா பாடுங்க, சேர்ந்து பாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க. ஆராதனைக்கு அந்த எண்ணத்தோடு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கர்த்தரை மகிமையாக உயர்த்தலாம், சந்தோஷமாக உயர்த்தலாம், நன்றாக பாடலாம், ஒன்றுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா உங்கள் வார்த்தைகள், உங்கள் சொந்த பேச்சுக்களையும் பேசி இந்த நாளை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கெடுத்துக் கொண்டால் இந்த நாளிலே உங்களுக்கு வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை பிசாசு திருடி கொண்டு போய்விடுவான். இதுவே உண்மை, இதுல மாற்றம் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன மாதிரி, இதை இப்படியே விடுங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நான் முடிச்சிடறேன். மத்தேயு 12:36 வாசிங்கள். மத்தேயு 12:36 சீக்கிரமாக வாசிங்கள்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், அவசியமில்லாத வார்த்தைகள், அவசியமில்லாத காரியங்கள், எதை நீங்கள் பேசினாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நீயும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பது சத்தியம். கர்த்தரை துதிங்கன்னு சொன்னா வாய் திறக்க முடியல, சத்தமாய் வசனத்தை வாசிங்கன்னு சொல்லினா வாசிக்க முடியல, தள்ளாய் ஆராதிங்கன்னு சொன்னா ஆராதிக்க முடியல, விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்கன்னு அதை செய்ய முடியல, ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ண முடியல. ஆனால் வீணான வார்த்தைகள், விம்மான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அன்பானவர்களே, நாம் செய்கிறவர்களை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் நான் பேசுகிறேன். நாம் என்னத்தை செய்கிறோம், நாம் என்னத்தை செய்கிறோம்? அன்பானவர்களே, தேவசமத்தில் ஒரு கேள்வி என்ன கேட்கவா, நம்மளால் பக்தி விருத்தி அடைந்தவர்கள் எத்தனை பேர்? நம்மளால் பக்தி விருத்தி அடைந்தவர்கள் அல்லாவிட்டால் நம்மளால் பலம் அடைந்தவர்கள் அல்லாவிட்டால் எங்களால் கர்த்தருக்குள்ள இன்னும் ஊண்டி வளர்க்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் பேசுகிறவைகள், நீங்கள் பேசுகிறவைகளே உங்களை யார் என்று சொல்லி காட்டி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால என்ன சொல்லுகிறது அந்த வசனத்தை திருப்பி வாசியன் 36.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு.
அவர் வருகிறார், அவர் வருகிற பொழுது ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, நினைக்கிற ரெண்டு தூதர்கள் ஒன்றை தூக்கிட்டு வருவார்கள் என்று சொல்லி. பிரதர் தாசனுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம், ஆண்டவர் ரெண்டு தூதர்கள் தூக்கவே முடியலப்பா, என்ன ஒரு போடு தூக்கி, இது கற்பனை தூக்கு. அவர் வருகிற பொழுது நீ பேசியது என்ன, நீ அபபக்தியாய் பேசியது என்ன, நீ அநியாயமாய் பேசியது என்ன, நீ அக்கிரமாய் பேசியது என்ன, நீ வேண்டாமல் பேசியது என்ன, கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணியது என்ன, பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணியது என்ன? வாசிப்பான், கடகடன்னு வாசிப்பான். அவங்களுக்கு எல்லாம் வாசிக்க நேரம் எல்லாம் தேவையே கிடையாது, கடகடன்னு வாசிப்பான். இந்த நாளில் இந்த தேதியில் இந்த சமூகத்தில் இவ்வளவு பேர் மத்தியில் இப்படி செய்தார், எப்படி பேசினார், கர்த்தருக்கு பயம் இல்லாமல் பேசினார், தேவனுக்கு பயம் இல்லாமல் பேசினார். அவன் வெளுத்துட்டே போவான். அன்பானவர்களே, நீங்க எங்க இருந்து என்ன பேசினாலும் கர்த்தர் நியாயத்துக்கு கொண்டு வருவார், யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு பேசுகிற பொழுது நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க, ரம்யமா இருக்கு. நான் எல்லாம் பேசியிருக்கிறேன், அதனால இப்ப சொல்றேன், ஒன்றுமே தெரியாம பேசல, எனக்கும் பேச தெரியும், நல்ல ரம்யமாக மற்றவர்களை கொடுத்து பேச எனக்கு தெரியும். ஓ டெஸ்ட், ஓ டெஸ்ட். அப்படி பேசுகிறவைகளை கர்த்தர் வருகிற பொழுது கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வந்து விரித்து புத்தகத்தை விரித்து வைத்து ஆண்டவர் சொல்றார், பேசினியா, பேசினியா இல்லையா, அதான் பேச்சு. தொடர்ந்து வாசியா,
ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார்.
குற்றவாளி என்று தீர்ப்பதும் நீதிமான் என்று தீர்ப்பதும் உன் வார்த்தையினாலே, உன் வார்த்தையினாலே. உன் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அதனாலேதான் நீ விசுவாசி, அதனாலேதான் நீ ஊழியக்கார், அதனாலேதான் நீ தேவனுடைய பிள்ளை. எதனாலே? நம்முடைய வார்த்தைகளினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் நாம் யார் என்பதை காட்டி கொடுக்கும், வேற எதுவும் கிடையாது. நாம் பிரசங்கம் பண்றபடியினால நீதிமானாக ஆக மாறிவிட முடியாது. ஏன் சொன்ன, கர்த்தர் வருகிற பொழுது நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதே தேவனுக்கு முன்பாக வெளிப்படையான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே வீண் பேச்சுக்கள் உனக்கும் எனக்கும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். வீண் வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வராதிருப்பதாக. 2 தீமோத்தேயு 2:15-16 வாசியங்கள், சீக்கிரமாக போவோம், 5 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். 2 தீமோத்தேயு 2:15-16 வாசியங்கள்.
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள்.
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகுகிறேன். அப்போ தீமத்தை எழுதுகிற பொழுது எப்படி எழுதுகிறார், புத்தி சொல்லுகிறார், என்னவெனில் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகுகிறேன். அன்பானவர்களே, வீணாக பேசுவது மாத்திரமல்ல தேவ பிள்ளை, வீணான பேச்சுகளுக்கு விலகி இருப்பதும் அதுவும் அவன் ஒரு நீதிமான் என்பதை காட்டுகிறது. விளங்குகிறதா? ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி, ஒரு தேவ ஜனம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வீடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். சேர்ந்து கொள்ளக்கூடாது. நான் சும்மா நின்றேன் இப்படி சொன்னவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? நான் சும்மா பக்கத்தில் நின்றேன் பிரதர். சும்மா நின்றவர்கள் எத்தனை பேர் வேதத்தில் பாவத்தில் விழுந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சும்மா நின்றவர்கள் எத்தனை பேர் கத்தரை விட்டு பிரிந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சும்மா வந்தாங்க, சும்மா கதைச்சேன், இதெல்லாம் சும்மா உன் வீட்டோட வச்சுக்க விளங்குறதா? சும்மா அவர் வந்தார், சும்மா இவ வந்தார், நான் அலட்டிட்டு இருந்துட்டேன், கொஞ்சம் டைம் இருந்தது. தேவையே கிடையாது. கத்தருக்கு முன்பாய், தேவனுக்கு முன்பாய். ஐயா திருப்பி வாசி, 15-16 இருக்க வாசி.
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்,
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்,
சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்,
நீ நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்,
உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய்,
உன்னை தேவனுக்கு முன்பாய் உத்தம பிள்ளையாய் நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாய் இருந்து,
சீர்கேடான வீண் பேச்சுகள்,
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ இடம் கூடாது. அருமையான ரெண்டு வார்த்தைகள் தீமைத்தைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான வார்த்தைகள் அல்லையா? நீ வெட்கப்படக்கூடாது, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. விளங்குறதா? அதனால சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, விலகியிரு, விலகியிரு. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையானால் உன்னுடைய வார்த்தையிலே, உன் வாயிலிருந்து சுத்தமான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அதில் அநேகர் கட்டப்பட வேண்டும், அதில் அநேகர் பலனடைய வேண்டும், அதில் அநேகர் ஆறுதல் அடைய வேண்டும், அநேகர் அதிலே கத்தரை நெருங்க வேண்டும், கத்த பக்கம் அநேகர் சாய வேண்டும். இதுதான் தேவ பிள்ளை, இதுதான் கர்த்தர் ஆட்சி சிந்து உள்ளவர்கள். இவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக நின்று முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:5-6 வாசிங்கள். முன்னுக்கு திருப்பிங்கள். 1 தீமோத்தேயு 5:6 வாசிங்கள்.
கற்பனையின் பொருள் என்னவெனில்,
கற்பனையின் பொருள் என்னவெனில்,
சுத்தமான இருதயத்திலும்,
சுத்தமான இருதயத்திலும்,
நல்மனச்சாட்சியிலும்,
நல்மனச்சாட்சியிலும்,
மாயமற்ற விசுவாசத்திலும்,
மாயமற்ற விசுவாசத்தில் பிறந்த அன்பு. இப்ப வாசி அடுத்தது.
அவைகளை சிலர் நோக்காமல்,
அவைகளை சிலர் நோக்காமல். ஐயா உங்களுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? அலட்டுவதா? பேசுவதா? உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதா? பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதா? சுத்தமான இருதயத்தோடு இருக்க பழகுங்கள், சுத்தமான இருதயத்தோடு பேச பழகுங்கள், சுத்தமான இருதயத்தோடு வாழ பழகுங்கள், சுத்தமான இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க பழகுங்கள். இவைகளை சிலர் நோக்காமல். உங்களுடைய நோக்கம் என்ன? சுத்தமான இருதயமா? நல்மனச்சாட்சியா? மாயமற்ற விசுவாசமா? உங்களுடைய நோக்கம் என்ன? இவைகளை நோக்காமல், இவைகளை சிந்தியாமல், நான் நல்மனச்சாட்சி உள்ளவன். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். வீண் பேச்சில் வீண் பேச்சில் பேசுகிறதுனால என்ன நடக்கிறது? நீ கர்த்தரை விட்டு விலகி விடுவாய், நீ தேவராஜ்யத்தை விட்டு விலகி விடுவாய், நீ விசுவாசத்தை விட்டு விலகி விடுவாய், சுத்த மனச்சாட்சியிலிருந்து விலகி விடுவாய், சமாதானத்திலிருந்து விலகி விடுவாய். இது தெரியாமல், புரியாமல், அறியாமல் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுப்பது, வீணாக பேசுவது, வீணாக நிற்பது, வீணாக அலட்டுவது. முடிவு என்ன? நீ கர்த்தரை விட்டு விலகி விடுவாய், நீ தேவனை விட்டு விலகி விடுவாய், நீ தேவ சமூகத்தை விட்டு விடுவாய், நீ ஆராதனையை விட்டு விடுவாய். இதுதான் நடக்கும். அனுபவத்திலே அநேகரை கொண்டு வரலாம். சும்மா இருந்தவர்கள், தேவையில்லாமல் பேச போனவர்கள், தேவையில்லாமல் கதைக்க போனவர்கள், தேவையில்லாதவைகளை கதைத்தவர்கள், எல்லாரும் வீட்டிலே இன்றைக்கு சந்தோஷமாய் டிவி பார்த்து கொண்டு இப்பொழுது இருக்கிறார்கள். தர்க்கத்திற்கு ஆராதனையும் இல்லை, விசுவாசமும் இல்லை, பக்தியும் இல்லை, வைராக்கியம் இல்லை, தேவ ராஜ்யம் இல்லை, தேவ சிந்தம் இல்லை. காரணம் என்ன? இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தபடியினார். ஆதாம் ஹவ்வாவும் கூட தான் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் தேவையில்லாத பேச்சு அது. கர்த்தர் சொன்னதை விட்டு ஒரு பேச்சு, தேவன் தந்த வார்த்தைகளை விட்ட ஒரு பேச்சு. அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வார்த்தைகளையும் உங்கள் பேச்சுக்களையும் சீர்தூக்கி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் அரவாசி இருக்கிறது, இதோட இருக்கட்டுக்கும் இல்லையா? எட்டு காரியம் எடுத்தேன், மூன்று காரியம் பார்த்திருக்கிறேன். மூன்றுல என்ன 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 பார்த்தோம்? அன்பானவர்களே, இருதயத்தின் நிறைவினாலே நாம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, பரிசுத்த நாளிலே சொந்த பேச்சை பேசாமல் தேவ ராட்சசிந்தை உள்ளவர்களாய் கத்தரை துதித்து கத்தரை பாடி சனி அண்டையே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அநேகருக்கு சனி நாள் ஒரு நாள் ஃப்ரீ என்று சொல்லி அலட்டி தள்ளுகிற நாளும் அதுதான். அந்த நாளிலே உங்களை ஆயத்தப்படுத்தினால் உங்களுக்கு நல்லது. அடுத்த நாள் ஆராதனை கமகமன்று இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு இப்ப இங்க இருக்கிற நீங்க எத்தனை பேர் நேற்று காய்ச்சி கதையை போட்டு ரிவன் பண்றீங்களோ எனக்கு தெரியல இல்லையா? ரிவர்ஸ் போட்டு அலட்டுவது இல்லையா? ஆகை நாளை நான் என்ன சொல்லுகிறேன் எனில், கத்தருக்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஓய்வு நாள் அன்று உங்களை மிகவும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். மிகவும் பாதுகாத்துக் கொள்ள, பேச்சுக்களை குறையுங்கள், வார்த்தைகளை வாசியுங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அதுதான் ஓய்வு நாள், அதுதான் பரிசுத்த நாள், அதுதான் மனமகிழ்ச்சியின் நாள். அன்பானவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மூன்றாவது, வீண் பேச்சு. வீண் பேச்சினால் கர்த்தரை விட்டு நாம் விலகுவதற்கு இடம் இருக்கிறது. வீணான பேச்சுகளில் பங்கு பெறுகிறபடியினால் தேவனை விட்டு விலகுவதற்கு இடம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் பொத்து சொல்லுகிறேன், வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடாதீர்கள். ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லாவிட்டால் பேசுவதற்காக வேண்டியே வருவார்கள். அது நல்லதல்ல, அது உனக்கு நல்லதல்ல, உனக்கு நல்லதல்ல. தேவையில்லாததை பேசுவது, ஏதோ ஒன்று இழுத்து வைத்து பேசுவது, ஏதோ ஒன்று சரி பேச வருகிறவர்கள் பைபிளோடு வந்தால் சந்தோஷப்படுங்கள். பைபிளை குறித்து உங்களோடு பேசினால் அதை விட சந்தோஷப்படுங்கள். அப்படிப்பட்ட ஆட்களை வந்து எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் அவர்களோடு இணைய விரும்புகிறேன். சும்மா நேரம் போகலை அதனால உங்களோட வீட்டை வந்தேன், சும்மா டைம் போகலை அதனால உங்களுக்கு கால் பண்ணினேன். இவங்களெல்லாம் நீங்கள் பேசி உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு நன்மை வரப்போகிறது கிடையாது. அதனால நான் சொல்கிறேன், பைபிளை தூக்கிட்டு சிஸ்டர் பைபிள் எனக்கு தெரியும், அவன் பைபிளை தூக்கிட்டு வந்தால் உங்களுக்கு வேலை கூட இருக்குமெண்டு எனக்கு தெரியும், நீங்க விட்டு விட்டு போய் வருவீர்கள். சொல்லுங்கள், பைபிளை தூக்கிட்டு வர நான் வர என்று சொல்லுங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை கொடுத்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி அவர் வருகிற பொழுது ஞாபக புஸ்தகத்திலே தாசனுடைய பெயர்கள் எழுதப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தாதபடிக்கு, உட்படுத்தப்பட்டு விடாதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்வது நமக்கு நல்லது. அது பக்தி விருதி நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானதை பேசுங்கள், தேவ ராஜ்ய சிந்தை உள்ளவர்களை பேசுங்கள், பக்தி விருத்தியை பேசுங்கள், குணமடைய பேசுங்கள், சுகமடைய பேசுங்கள், விசுவாசத்திலே பக்தி விருத்தி உண்டாக பேசுங்கள், மற்றவர்கள் கர்த்தருக்குள்ளே வளர பேசுங்கள், மற்றவர்கள் கர்த்தருக்குள்ளே ஓட பேசுங்கள், மற்றவர்கள் கர்த்தருக்காய் பிரயாசப்பட பேசுங்கள். தேவையில்லாததை பேசி நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகிவிடாத படிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே நீர் அனுப்பி இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே பிரயோஜனமாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க, மகிழ்ச்சியாயிருக்க, சந்தோஷமாயிருக்க, நாங்கள் மனம் திரும்பி உங்களை பற்றி பிடித்துக் கொள்ள, ஆண்டவரே வேண்டாத வார்த்தைகளை விட்டுவிட எங்களுக்கு கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக. உள்ளத்தில் பேசியபடி என் ஆண்டவரே, என் இருதயத்தில் கட்டாவே ஆண்டவரே, அநேகரோடு நீ பேசிய ஒரு சமாதானம் எனக்கு இருக்கிறது ஐயா, அதன்படி அவர்கள் மனம் திரும்ப கிருபை செய்யுங்க, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நசரேனா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.